ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உன்ம உருவில் அத்தியாயம் 10, பூர்ணத்தின் வைபவம், பதம் 23. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ருத்ராணாம் சங்கரச்சஸ்மீம் விதோசோ யக்ஷ ரக்ஷஸம், வசூனாம் பாவகஸ்மி மேருசிகரி நாமகம். ருத்ராணாம் சங்கரச்சஸ்மி வித்தோசோ யக்ஷ ரக்ஷஸம், வசூனாம் பாவகஸ்மி மேருசிகரி நாமகம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். எல்லா ருத்ரர்களிலும் நான் சிவபெருமான், யக்ஷ ராட்சஸர்களில் நான் செல்வத்தின் இறைவன் குபேரன், வசுக்களில் நான் நெருப்பு அக்னி, மலைகளில் நான் மேரு. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணம், நிர்விசேஷ சுன்னவாதி பாஷாத தேச தாரணம், நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம், தேவிம் சரஸ்வதிம் யாசம் ததோ ஜெயம் உதீரஹேதம். நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா, பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தீர் பவதின இஷ்டகிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருளால் இன்னைக்கு அத்தியாயம் 10 பூர்ணத்தின் வைபவம் பதம் 23 இருக்கும். மன்னன் ஒரு நாள் 3 மந்திரிகளை அழைத்தார். அழைத்து வனப்பகுதிக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார். அப்படி வனப்பகுதிக்கு செல்லும் பொழுது 3 பைகளையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைகளை கொடுத்து அனுப்பி மன்னன் ஆணையிடுகின்றான், நீங்கள் வனப்பகுதிக்கு சென்று நல்ல பழங்களை பறித்து வாருங்கள் அப்படின்னு மன்னன் கட்டளையிடுகின்றான். அதுபோலவே இந்த 3 மந்திரிகளும் வனப்பகுதிக்கு செல்கின்றார்கள். அப்படி வனப்பகுதிக்கு சென்ற பிறகு முதல் மந்திரி யோசிக்கின்றார், மன்னனுடைய கட்டளையாக இருப்பதால் நாம் நன்றாக இருக்கின்ற பழங்களை பறித்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அழகாக பழங்கள் இருக்கின்றதோ, நல்ல பழங்கள் கெடாமல் பழங்களாக பார்த்து 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 இந்த மந்திரி என்ன பண்ணுகின்றார், ஒவ்வொன்றத்தையும் பறித்து 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 அவரோட பையில வந்து போடுகின்றார். அதுக்கப்புறம் இரண்டாவது மந்திரி என்ன யோசிக்கின்றார் அப்படின்னா, மன்னனுக்கு பல வேலைகள் இருக்கின்றன. அவன் வந்து மன்னனுக்கு வந்து நாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பழங்களை ஒவ்வொன்றையும் அவருக்கு பார்ப்பதற்கு நேரங்கள் கிடையாது. அதனால இந்த இரண்டாவது மந்திரி என்ன யோசித்தான் அப்படின்னா, கிடைக்கின்ற பழங்களை தூக்கி அள்ளி போட்டு கொண்டு செல்கின்ற விடுவோம், நல்ல பழங்களையும் எடுத்தான் கெட்ட பழங்களையும் அழுகி போன பழங்களையும் எடுத்து எடுத்து என்ன பண்ணான் அப்படின்னா, உள்ள எல்லாத்தையும் போட்டு பையை நிரப்பினான். மூணாவது மந்திரி யோசிக்கின்றார், எப்படியும் மன்னன் வந்து என்ன பார்க்க போகின்றார் அப்படின்னா, நம்ம தூக்கிட்டு போகும் பொழுது அந்த பையை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ கனமாக இருக்குது, அதை மட்டும்தான் பார்க்க போகிறார். அதனால் வந்து பையன் உள்ளெல்லாம் எங்கே போய் பார்க்க போகிறார் இந்த அரசரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குப்பையும் கூலமும் கிடைக்கிறத எல்லாத்தையும் அள்ளி போட்டு பையை நிரப்பி எங்கேயுமே கஷ்டப்படவே இல்லை, எங்கேயும் போகவே இல்லை, எங்கேயும் ஒரே இடத்துல இருந்து என்ன பண்ணார், அள்ளி குப்பையை கொட்டி பையன் நிரப்பிட்டார். அதுபோல நிரப்பி 3 மந்திரிகளும் மன்னனிடம் வருகின்றனர். உடனே மன்னன் அடுத்த கட்டளையிட்டான், இவர்களை வந்து சிறைச்சாலையில் அடைத்து விடுங்கள். சிறைச்சாலையில் அடைக்கும் பொழுது ஒவ்வொரு தனித்தனி அறையில் இவர்களை அடையுங்கள், அதுவும் இவர்களுக்கு உணவு எதுவும் கொடுக்காதீர்கள் என்று மன்னன் கட்டளையிட இந்த 3 மந்திரிகளையும் சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். அப்போ இவர்களுக்கு உணவு எதுவும் வழங்கப்படுவதில்லை. அப்போ முதல் மந்திரி யார் வந்து நல்ல பழங்களை சேகரித்தாரோ அவர் ஆனந்தமாக அமர்ந்து பழங்களை உண்டு அனுபவித்து கொண்டே வந்தார். இரண்டாவது மந்திரி நல்ல பழங்களையும் சேகரித்திருக்கின்றார், அழுகிய பழங்களையும் சேகரித்திருக்கின்றார். நல்ல பழங்களை சாப்பிட்ட வரைக்கும் ஆனந்தமாக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து பசி துன்பம் வாட்டி எடுத்தது. அழுகி போன பழங்களை சாப்பிட்டு மிகவும் வருத்தப்பட்டார், துன்பமடைந்தார். மூன்றாவது மனிதன் மூன்றாவது மந்திரியோ சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் மிகவும் துன்பத்துடன் வாடி வதங்கி கொண்டே இருந்தார். இதிலிருந்து இந்த நீதி கதையிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, நம்ம அனுபவிக்கக்கூடிய பாவங்களும் புண்ணியங்களும் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகமும் துக்கமும் எல்லாம் நம் செய்த பாவ புண்ணியத்தின் செயல்கள், நம் பாவ புண்ணியத்தின் விளைவுகள் தான். எப்படி முதல் மந்திரி நன்றாக இருக்கக்கூடிய பழங்களை பறித்து வந்தான், அவன் நன்றாக ஆனந்தமாக அனுபவித்தான். இரண்டாவது மந்திரியோ சில நல்லவற்றையும் சில கெட்டவற்றையும் பறித்து வந்தான் பழங்களை. அவன் சில நாளங்கள் இன்பமும் சில நேரங்களில் துன்பமும் அடைந்தான். அதுபோல நம்மளும் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, சிலவற்றை நாம் நன்றாக செய்து நல்ல காரியத்தை செய்திருக்கின்றோம், சிலவற்றை துன்பங்கள் வரக்கூடிய செயல்களை செய்திருக்கின்றோம். அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு நாம் தான் காரணம் அப்படின்னு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரதத்தில் ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. என்ன அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் ஒரு பசு பண்ணையில் இருந்துச்சு அப்படின்னா, எங்கள் சுவாமி இவெல்லாம் வந்து ஒரு மாடு இருக்கிறது ரெண்டு மாடு இருக்கிறது துர்லபத்திலும் துர்லபம், இதில் 1000 மாடு வேறையா அப்படின்னா, அந்த காலத்திலாம் எப்படி பணக்காரன் சொல்லுவாங்க அப்படின்னா, யாருக்கிட்ட வந்து மாடுகள் அதிகமாக இருக்கின்றதோ விவசாய நிலம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களை தான் அரசர்கள் என்று சொல்வார்கள், செல்வந்தனர் என்று சொல்வார்கள். இப்போ இருக்கிறது போல் வந்து பணம் பேங்க்கில் தான் பணம் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. எதனா கையில் இருக்கா நம்மக்கிட்ட? ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து என்ன என்ன பேப்பராக இருக்குது, அதுவும் பேப்பராக கூட கிடையாது. பேங்க்கில் என்ன, நம்ம இப்போ ஒரு 5 கோடி ரூபா பணம் போட்டிருக்கோம் அப்படின்னா, 5 கோடி ரூபா பணத்தை கத்தையாக வச்சுருக்கான் பேங்க்கு, நம்மளோட பேங்க் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2 நம்பர் தான் இருக்குது, பணம்லாம் வந்து கிடையவே கிடையாது. இது வந்து இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. செல்வம் அப்படின்னாலே வந்து எல்லாம் பொருளாக தான் வந்து இருக்கும். அப்போ இவ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அரசர்கள்லாம் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் வைத்திருப்பார்கள், காடு இருக்கும், வயல் விவசாய நிலம்லாம் இருக்கும், அது எங்கேயும் போகவே போகாது. இப்போ என்ன பண்ணால், எங்கன்னா ஒரு பேங்க்கு வந்து ஏதாவது வந்து கரப்ஷன் ஆகிடுச்சு, ஏதோ வந்து இப்போ சில நேரத்தில் பார்த்துங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுறான், அவன் ஓடி போயிடுறான், பேங்க்காரன் என்ன பண்ணுறான், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறான். அதுபோல் இப்போ ஓடி போயிட்டான் அப்படின்னா நம்மளோட பணம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அதுபோல் வந்து கிடையவே கிடையாது. அதுபோல் இந்த 1000 பசுமாடுகள் இருந்தாலும் கன்றுக்குட்டி என்ன பண்ணுமா அப்படின்னா, சரியாக துல்லியமாக தேடி போய் பால் குடிக்குமா, இதுதான் வந்து என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுமில்லாத வந்து வேறு பசுமாடுகிட்ட போய் பால் குடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. அப்படியே குடித்தாலும் வந்து பசுமாடு விடாது அப்படிங்கிறது கன்றுக்குட்டிக்கு நன்றாக தெரியும். அது எப்படி போய் துல்லியமாக பால் குடிக்குதோ அதுபோல் பகவானுடைய சட்டத்திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா துல்லியமாக நம்மள்கிட்ட வந்து வருது. என்னங்க, நான் வந்து இவ்வளோ இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்தே தீரும். நம் பாவங்கள் செய்தாலும் சரி, புண்ணியங்கள் செய்தாலும் சரி, எப்படி இந்த கண்ணுக்குட்டி துல்லியமாக சென்று பால் குடிக்கின்றதோ அதுபோல் வந்து துல்லியமாக நம்மளுடைய நம் செய்த பாவ புண்ணியங்கள் நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். அதனால் இந்த பாவ புண்ணியங்கள் வந்து பாவ புண்ணிய செயல்களுக்கு நாம் தான் காரணம் என்று தெரிந்து பகவத் பக்தி செய்து இந்த பாவ புண்ணியங்களிலிருந்து விடுபடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பகவானுடைய நாமத்தை சொல்லி, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை சொல்லி இந்த பாவ புண்ணியங்களிலிருந்து விடைபட்டு ஆனந்தமாக வசிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். பகவான் இங்கே 10.23 சொல்லுகின்றார், ருத்ரர்களில் நான் சிவபெருமான், யக்ஷ ராட்சசர்களில் நான் செல்வனின் இறைவன் குபேரன், வசுக்களில் நான் வந்து நெருப்பு அக்னி, மலைகளில் நான் மேரு என்று பகவான் இங்கே சொல்லுகின்றார். 11 ருத்ரர்கள் இருக்கின்றார்கள். அந்த 11 ருத்ரர்களில் சங்கரன் சிவபெருமான் என்று ஒருத்தர் பிரதானமாக இருக்கின்றார். அந்த சிவபெருமான் பிரதானமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நான் குண அவதாரம் என்று பகவான் இங்கே கூறுகின்றார். பகவானுக்கு குண அவதாரம், லீலா அவதாரம் இது போன்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலவிதமான அவதாரங்கள் இருக்கின்றன. இங்கே சொல்லக்கூடிய ருத்ரர் என்பவர் குண அவதாரம் என்று அழைக்கப்படுகின்றது. சிவபெருமான் தமோ குண அவதாரம், பிரம்மதேவர் ரஜோகுண அவதாரம், விஷ்ணு வந்து சத்துவகுண அவதாரம். இவர்கள் வந்து சில நேரத்தில் மக்கள் வந்து தவறுதலாக புரிந்து கொள்வது உண்டு. சிவபெருமான் தமோகுண அவதாரம் என்றால் சிவபெருமான் தமோகுணத்தில் இருக்கிறாரா அப்படி என்ற சில நேரம் வந்து மக்கள் புரிந்து கொள்வது உண்டு தவறுதலாக. சிவபெருமான் வந்து வைஷ்ணவானாம் யதா சம்பு, அவர் வந்து தமோகுணத்தில் இல்லை. தமோகுணத்தின் தமோகுணம் அப்படின்னா அறியாமை. அவர் வந்து சிவபெருமான் வந்து அறியாமையினோ இல்லை வந்து தமோகுணத்திலே கிடையாது. இருந்தாலும் தமோகுணத்தில் இருக்கக்கூடிய செயல்களுக்கு அதிபதியாக இருப்பதால் அவர் தமோகுண அவதாரம் என்று அழைக்கப்படுகின்றனர். பிரம்மதேவர் சொல்கின்றார் பிரம்ம சம்ஹிதையில், சீரம்மிதா ததா விகார விசேஷ யோக சஞ்சாயத்தே நகி ததா பிரதிஹஸ்து ஹேத்தும் ஏகசம்புதாமபி ததா சமுபைத்த காரியா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் சொல்கின்றார், எப்படி பாலிலிருந்து தான் தயிர் வருகிறது, பால் என்பது கிருஷ்ணருக்கு ஒப்பிடப்படுகிறது, சிவபெருமான் தயிருக்கு ஒப்பிடப்படுகிறது. பாலிலிருந்து தான் வந்து தயிர் வருகிறது, அது வந்து தயிர் வந்து பாலிலிருந்து வேறுபட்டது அல்ல என்பதை பற்றி பிரம்மதேவர் வந்து சொல்கின்றார். அதுக்கப்புறம் பகவான் சொல்கின்றார், யக்ஷ ராட்சசர்களில் நான் செல்வனின் இறைவன், குபேரன். குபேரன் எல்லாருக்குமே வந்து தன்னை தெரியும், பணத்துக்கு அதிபதி. தேவர்களான குபேரன் தான் வந்து பணத்துக்கு அதிபதி. அதில் பகவான் இங்கே சொல்கின்றார், நான் குபேரன் என்று சொல்கின்றார். அதுக்கப்புறம் வசுக்களில் நான் நெருப்பு அக்னி என்று சொல்கின்றார். அதுக்கப்புறம் பகவான் சொல்கின்றார், மலைகளில் நான் மேரு மலை என்று சொல்கின்றார். இராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வால்மீகி இராமாயணத்தில் மிகவும் ஆச்சரியமான காட்சி என்ன அப்படின்னா, மலைகள் பறந்து கொண்டிருக்குமா. என்னங்க மலைகள் பறக்குமா அப்படின்னா, ஆமாம், மலைகள் வந்து மலைகள் ஒவ்வொரு மலைகளுக்கும் நம்ம எதை நினச்சிக்கிறோம், கல் மண் அப்படின்ட்டு ஒவ்வொரு மலைக்கும் ஒரு உயிர் இருக்கிறது. நீங்களே கல்லில் கல்லுக்கே உயிர் இருக்குது. நீங்கள் வந்து சாதாரணமாக சிலை செய்கிறாங்க இல்லையா, இந்த விக்கிரகங்கள்லாம் செய்கிறாங்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள், எந்த விக்கிரகங்கள் செய்தாலும் முதல்ல என்ன பரிசோதிப்பார்கள் அப்படின்னா, கல்லில் உயிர் இருக்கிற கல்லில் வந்து சிலை வடிப்பார்கள். சாதாரண ஏதோ ஒரு கல்லை தூக்கி போட்டு வடிக்கிறது கிடையாது. மாயாபூரில் இருக்கிற நரசிம்மருடைய விக்கிரகத்தை பார்த்தோம் அப்படின்னா, வந்து உயிருள்ள கல்களிலிருந்து எடுத்து நரசிம்மரோட விக்கிரகத்தை செய்தார்கள். அதுபோல் கல்லுக்கு வந்து உயிர் இருக்கிறது, எல்லா கல்லுக்கும் உயிர் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, சில தேர்ந்தெடுத்த கல்லுக்கு வந்து உயிர்கள் இருக்கிறது. அதுபோல் மலைகளுக்கு உயிர் இருக்கிறது. இராமாயணத்தில் பார்த்தோம், இராமாயணம் வரைக்கும் இந்த மலைகள்லாம் பறக்க ஆரம்பிக்குமா, அவங்களுக்கு வந்து இறகுலாம் இருந்துச்சு, அப்போ வந்து பறக்க ஆரம்பிக்குமா. அப்போ என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, இந்திரதேவன் எல்லா இந்த பறக்க வேண்டிய இறகு எல்லாமே, விங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, வந்து எல்லாத்தையும் வெட்டி விடுகின்றார். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி யோசிச்சு பார்த்தோன்னா, இமயமலை அப்படியே எங்கன்னா பறந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இதெல்லாம் விமானம்லாம் மேலே போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு இமயமலை நான் என்ன பண்ணிச்சு பறந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆகாசில் என்ன ஆகும், எல்லாம் வந்து சேதமாகிவிடும். அதனால தான் என்ன பண்ணுகின்றார் இந்திரதேவன் அந்த காலத்துலேயே, அப்போ இராமாயணம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, அதோட சிறகுகளை எல்லாத்தையும் வெட்டி விடுகின்றார். அதனால தான் பறக்காமல் ஒரே இடத்துல இருக்கின்றன. அது பாட்டு பறந்து வந்து எங்கன்னா ஒரு ஊர் ஊர் மேலே விழுந்துச்சு அப்படின்னா மொத்த ஊரும் காலி. அதுபோல் வந்து அந்த காலத்தில் வந்து சிறகுகள் இருந்திருக்கிறது, எல்லாத்தையும் வெட்டி விடுகின்றார். அதுபோல் பகவான் இங்கே சொல்கின்றார், மலைகளில் நான் மேருமலை அப்படின்னு சொல்கின்றார். இந்த மேருமலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அங்கே நிறைய பொருள்கள்லாம் இருக்குது, தங்கம், வைரம், வைதூரியம், இது போன்ற மிக விலை உயர்ந்த நிறைய செல்வம் இந்த மேருமலையில் இருக்கின்றது. அதனால தான் இங்கே பகவான் சொல்லுகின்றார், மலைகளில் நான் மேருமலை என்று சொல்லுகின்றார். இதுபோல் பார்த்தோம் அப்படின்னா, அகம் சர்வஸ்ய பிரபகோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புத்த பாவ சமன்வித. அகம் சர்வஸ்ய பிரபகோ, எல்லாம் என்னிடம் இருந்து தான் தோன்றுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பௌதிக உலகமாக இருந்தாலும் ஆன்மீக உலகமாக இருந்தாலும் எல்லாம் என்னிடம் இருந்து தான் தோன்றுகின்றன என்பதை பற்றி பகவான் வந்து சொல்லுகின்றார் இங்கே பகவானுடைய வைபவங்களை. இந்த பதத்தினுடைய சாராம்சம், ருத்ரர்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிவபெருமானாக இருக்கின்றார். சிவபெருமான வந்து குண அவதாரம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய குண அவதாரம் என்று கருதப்படுகிறது. யாக்ஷ ராட்சசர்களில் செல்வந்தின் இறைவன் குபேரன், வசுக்களில் நான் நெருப்பு, மலைகளில் நான் மேருமலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். ஹரி ஓம் தத்சத்.